மோனிஷ், வா பிரதீப். என்னடா பிரதீப் இன்னைக்கு இவ்ளோ சைலண்டா இருக்கான், முகமெல்லாம் இவ்ளோ டல்லா இருக்கு, என்னாச்சு அவனுக்கு?
ஆமா ஆண்டி, அவன் இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து ரொம்ப அப்செட்டா தான் இருக்கான். அவன் இன்னைக்கு சயின்ஸ் மிஸ் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தனால அவன் சைலண்ட் இருக்கான்.
என்ன, எதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க, என்ன தப்பு பண்ண?
நான் சயின்ஸ் மிஸ் கிளாஸ்ல எவ்வளோ குவாய்ட்டா இருப்பேன், எவ்வளோ ஆக்டிவிட்டி சார்ஜ் எல்லாம் பண்ணிருப்பேன், அவங்க கிளாஸ்ல மட்டும் சேட்டையே பண்ணாம இருப்பேன்ல. ஆனா நான் எனக்கு சின்ன மிஸ்டேக் தான் பண்ணேன், அதுக்கு போய் என்ன பனிஷ் பண்ணிட்டாங்களே.
ஆமா ஆண்டி, இவன் வந்து 3 நாளா மிஸ் டைம் கொடுத்தாங்க, அதுக்கு இவன் ஹோம் ஒர்க் பண்ணாதனால மிஸ் குறை சொல்றான்.
நான் ஒரு டைம் தானே பண்ண, அதுக்கு போய் இப்படி சொல்லிட்டாங்களே, என்ன பனிஷ் பண்ணாங்களே, எல்லாரும் இது பண்ணிட்டாங்களே.
சோ டி மிஸ் மிஸ்ஸுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணி கொடுப்ப, சார்ட் பண்ணி கொடுப்ப, அவங்க கிளாஸ்ல மட்டும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம குவைட்டா இருப்ப, அதனால மிஸ் வந்து உன்னை எக்ஸ்கியூஸ் பண்ணணும்னு சொல்றியா
ஆண்டி?
சரி, ஒரு ஹோம்ஒர்க் பண்ணாதது உன்னுடைய தப்பு, அதுக்காக அவங்க பனிஷ் பண்ணது உன்னோட நல்லதுக்கு தான் பனிஷ் பண்ணாங்க. அப்போதான் அடுத்த வாட்டி நீ ஹோம்ஒர்க் எழுதுவ. ஹோம்ஒர்க் எழுதுனாதான் உனக்கு உன்னுடைய பாடங்கள் புரியும் தெரியும். இப்போ உன்னை திருத்ததுக்காகவும் உன்னுடைய நல்லதுக்காகவும் தான் அவங்க உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஒரு ஹோம்ஒர்க் பண்ணாததுக்கு வந்து நீ சார்ட் எழுதுன, ஆக்டிவிட்டி பண்ண, நான் மிஸ்ஸோட கிளாஸ்ல குவைட்டா இருந்தேன், மிஸ்ஸுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ண, என்னை வந்து பனிஷ் பண்ணிட்டாங்கன்னு சொல்றியே. உனக்கு மதுரையை ஆண்ட ஒரு பெரிய மன்னன் வரகுண பாண்டியன், அவங்க கதை உங்க ரெண்டு பேருக்கு தெரியுமா?
தெரியாதாண்டி.
சரி, நான் சொல்றேன். அவரு ரொம்ப பெரிய சிவபக்தர். அவருடைய சிவபக்திக்கு வந்து நிறைய உதாரணங்கள், ரொம்ப ஆச்சரியமான உதாரணங்கள் வந்து நமக்கு சொல்லலாம். சிவனை தவிர்த்து வேற யாரையும் வந்து அவரு கும்பிடவே மாட்டாரு. நெத்தியில வந்து விபூதி பூசி இருந்தா திருடனை கூட மன்னிச்சு விட்டுருவாரு.
திருடனை யாராவது மன்னிருப்பாங்கல்ல?
ஆனா இந்த வரகுண பாண்டியன் வந்து நெத்தியில விபூதி போட்டிருந்தாலே வந்து திருடனை மன்னிச்சு விடுவாராமா? ஏன் தெரியுமா? விபூதியும் ருத்ராட்சமும், நெத்தியில விபூதியும் கழுத்துல ருத்ராட்சமும் இருந்தா அதெல்லாம் வந்து சிவ சின்னங்கள். அந்த சிவ சின்னங்களை யாரு அணிஞ்சிருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து சிவனடியாராவே அவர் வந்து பாப்பாராமா. ஒரு நாள் அவருடைய அரண்மனைக்கு ஒரு திருடன் வந்துட்டான். அந்த திருடனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா அரண்மனைக்குள்ளே வருவான். திருடன்கள் சாதாரணமாக எங்கே போய் திருடுவாங்க? ஒரு நமக்கு இப்போ தெரிஞ்ச திருடனெல்லாம் ஒரு பேங்க்ல கொள்ளையடிப்பாங்க, இல்லைனா வந்து பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ளே கொள்ளையடிப்பாங்க. யாராவது வந்து சீஃப் மினிஸ்டர் வீட்டில் போய் அடிப்பாங்களா? பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்குள்ளே போய் யாராவது கொள்ளையடிப்பாங்களா? இல்லை இல்லையா. ஆனால் இந்த திருடன் வந்து அவனுக்கு அவ்வளோ தைரியம், அரண்மனைக்குள்ளேயே திருடுறதுக்கு வந்து போனானாமா. அப்போது காவலாளிகள்லாம் பிடிச்சிட்டாங்க அவனை. பிடிச்சிட்டு இந்த ராஜா முன்னால கொண்டு போய் நிறுத்திருக்காங்க. ராஜா ராஜா, இவன் வந்து நம்ம அரண்மனைக்குள்ளேயே திருட வந்துட்டான் அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ அந்த ராஜா வந்து அவன் இந்த திருடம் வந்து எப்படி இருந்தானாமா, நெத்தி ஃபுல்லா விபூதி பூசிட்டு இருந்தானாமா. உடனே அந்த ராஜா, விபூதி பூசி இருந்தா இவன் வந்து நல்லவனாதான் இருக்கணும், சிவாடியாரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து தண்டிக்காம அனுப்பிட்டாராமா. அந்த அளவுக்கு சிவபக்தி உள்ள ஒரு ராஜா அவரு. இன்னும் அவரோட பக்திக்கு உதாரணமா நிறைய கதைகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லப்பட்டிருக்கு. ஒரு வாட்டி அவரு வயல்வெளியில போயிட்டு இருந்தாராமா. அப்போ இந்த நரி எல்லாம் கூட்டமா சேர்ந்தா என்ன பண்ணும்? எப்படி ஊழிடும்? அந்த ஊன்னு ஊழிடுற சத்தம் வந்து சம்போ அப்படின்னு சொல்ற மாதிரியே இருந்துதாமா இந்த வரகுண பாண்டியனுக்கு. உடனே அவரு பக்தி பெருக்கல அப்படியே தன்னுடைய குதிரையை நிறுத்தி அந்த குதிரை அந்த நரிகளுக்கு வந்து அவர் வச்சிருந்த பொன்னாடைய வந்து குளிருக்கு இதமா போத்தி விட்டுட்டு போனாராமா. இப்போ இந்த அளவுக்கு பக்தி இருக்கிற ஒரு ராஜா அவரு. ஒரு வாட்டி இந்த ராஜா வந்து ஒரு குளத்தின் வழியா போயிட்டு இருந்தாராமா. அப்போ அங்க இருக்கிற தவளையெல்லாம் கரகர கரகரன்னு கத்திட்டு இருந்ததான். தவளையெல்லாம் கத்துறத கேட்டிருக்கியா நீ? எப்ப கத்தும்?
மழை பெய்யும் போது.
எப்படி கத்தும்? கரகர கரகரன்னு இருக்குமா அது கத்துறது, அந்த மாதிரி அது கத்திட்டு இருக்கிறது. இந்த ராஜா காதுல ஹர 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 ஹரான்னு விழுந்துதாமா. உடனே இந்த ராஜா வந்து, இதுல இருக்கிறது எல்லாமே வந்து சிவனடியார்களா இருக்கணும், இந்த தவளைகள் எல்லாம் சிவனடியார்களா தான் இருக்கணும், அதனாலதான் ஹரஹரான்னு கோஷம் எழுப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொன்னும் மணியும் அவங்க அந்த தவளைகளுக்கு வெகுமதியா தூவி விட்டார் அம்மா. இன்னொரு முறை அந்த ராஜா வந்து ஒரு மலையடி வழியா போயிட்டு இருந்தாராம்மா. அப்போ அங்க ஒரு வேப்ப மரம் இருந்தது, பெரிய வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துல பழங்கள் இருந்தது, அந்த பழங்கள் எல்லாம் கீழே உதிர்ந்து மண்ணுக்குள்ள பாதி புதஞ்ச மாதிரி இருந்தது. மண்ணுக்குள்ள பாதி புதஞ்ச அந்த வேப்ப மரம் வந்து வேப்ப பழம் வந்து சிவலிங்க ரூபத்துல இருந்துதாம்மா. உடனே அந்த ராஜா சொன்னாராம், அவங்களோ அந்த கூட வந்த காவலாளிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொன்னாராமா, சிவலிங்க வடிவத்தை தந்த இந்த வேப்ப மரத்துக்கு உடனே மேல் விதானம் அமைங்க அப்படின்னு சொன்னாராமா. அந்த மாதிரி அந்த ராஜா எங்க பார்த்தாலும் சிவ சின்னங்களையும் சிவனுடைய உருவங்களையும் சிவனடியார்களையுமே வந்து எல்லா உருவத்திலையும் பாப்பாராமா.
மேல் விதானம்னா என்ன ஆண்டி?
மேல் விதானம்னா கூரை, கோயில்ல கோபுரம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கூரை.
அப்போ இந்த ராஜாவுக்கு கோபமே வராது ஆண்டி?
வரும் வரும். யாராவது சின்ன அபச்சாரம், சிவ அபச்சாரம் சின்னதா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள கொல்ற அளவுக்கு ராஜாவுக்கு கோபம் வரும். ஒரு வாட்டி சிவாலயத்துக்கு சொந்தமான ஒரு சிவாலயத்துல வந்து எண்ணெய் எடுப்பாங்க இல்லையா, நல்லெண்ணெய் எடுப்பாங்க. இப்ப நமக்கு நல்லெண்ணெய் வேணும்னா என்ன பண்றோம், கடையில போய் ஒரு பாக்கெட் ஆயில் வாங்கிட்டு வரோம். ஆனா அப்போலாம் எண்ணெய் செக்குல ஆட்டி ஆட்டி தான் எடுத்து அவங்க உபயோகப்படுத்துவாங்க. ஒரு வாட்டி அந்த மாதிரி அந்த எண்ணெய அந்த எண்ணெய் வந்து வெயில்ல காய வச்சிருப்பாங்க, நல்லா காய வச்சாதான் அது பொறு பொறுன்னு ட்ரை ஆகி, அது பொறு பொறுன்னு ட்ரை ஆகி செக்குல போட்டு ஆட்டும் போது எண்ணெய் நிறைய வரும், சுத்தமான எண்ணெய் வரும். அதனால அவங்க வெயில காய வச்சிருந்தாங்களாமா. அப்ப காய வச்சிருந்த போது ஒருத்த வந்து என்ன பண்ணிட்டானாமா, அந்த எள்ளை எடுத்து சாப்பிட்டானாமா.
அப்போ நாம எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டதானே வயிறு நிறையும், எள்ளுல போய் வயிறு நிறையுமா?
அவன் எள்ள சாப்பிட்டதுக்கும் ஒரு காரணம் இருக்கு, அவன் அதனாலதான் எள்ள எடுத்து சாப்பிட்டு இருக்கான். அந்த எள்ள சாப்பிட்டவனை காவலாளிகள் பிடிச்சு ராஜாட்ட பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் ராஜா ராஜா இவன் வந்து சிவாலயத்துக்கு சொந்தமான எள்ள எடுத்து சாப்பிட்டான், இவன் வந்து அபச்சாரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ராஜா கிட்ட கூட்டிட்டு போய் நிறுத்தினாங்களாம். அப்போ ராஜாக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு, இவ்வளோ அன்பானவர், பக்தியில எப்பவுமே திளைச்சிருப்பவர், அவருக்கு வந்து அவ்வளோ கோபம் வந்துருச்சு. என்ன பண்ணாராமா, வாள் எடுத்து சிவ அபச்சாரம் பண்ண உடனே நான் வந்து கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாள் எடுத்து வெட்டுறதுக்கு வந்தாராம். அப்போ அந்த எள்ளை எடுத்து சாப்பிட்ட அந்த மனிதன் வந்து சொன்னானா, ராஜா நான் வந்து தெரியாம சாப்பிடல, தெரிஞ்சேதான் சாப்பிட்டேன். யார் ஒருத்தன் எள்ளை எடுத்து திருடி எள்ளை திருடி சாப்பிட்றானோ அவன் வந்து அந்த எந்த இடத்துல யார் வீட்டுல இருந்து எடுத்தானோ அவங்க வீட்டுல அடுத்த ஜென்மத்துல மாடா பிறந்து அவங்களுக்கு வேலை செய்வானம்மா. நான் இந்த சிவாலயத்துல எள்ளு திருடி சாப்பிட்டா நான் அடுத்த ஜென்மத்துல இந்த சிவாலயத்துக்கு மாடா பிறந்து சிவ தொண்டு செய்ய வேண்டி வரும், அதனாலதான் நான் வந்து எள்ளை திருடி சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னானா. இத கேட்ட வரகுட பாண்டியன் ரொம்ப நெகிழ்ந்து போயிட்டாராமா. அடடா, செக்கு ஓட்டுறதுக்கு ரெண்டு மாடு வேணுமே, உன் கூட சேர்ந்து இன்னொரு மாடா நாம் பிறவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கடவாயில, அந்த சாதாரண மனிதனுடைய கடவாயில எச்சில் ஒழுக இருந்த ஒரு ஒரு எள்ளை எடுத்து இந்த ராஜா வந்து சாப்பிட்டாராமா.
இவ்வளோ நல்ல ராஜா போயிட்டு தப்பு பண்ணிருப்பாரா ஆண்டி?
பண்ணிருக்காரேப்பா, தெரியாம அவர் வந்து ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஒரு நாள் இந்த வரகுண பாண்டியன் வந்து காட்டுக்கு வேட்டையாட போறாரு. காட்டுல வேட்டையாடிட்டு நள்ளிரவுல நல்ல இருட்டுல அவரு அந்த காட்டு வழியே வந்துட்டு இருந்தாரு. பகல்ல வெளிச்சம் இருக்கும், நைட்டுல இப்போ நம்ம சிட்டிஸ் மாதிரின்னா வெளியில எல்லாத்துலயும் ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கும், ஆனா இவரு காட்டு வழியா வந்துட்டு இருந்தாரு. அதனால அங்க ஒரு ஓரமா படுத்துட்டு இருந்த ஒரு அந்தனரை இவரு கவனிக்கல. அந்த இருட்டுல அவர் தெரியாம அந்த அவர் வந்துட்டு இருந்த அவர் வேகமா வந்துட்டு இருந்த குதிரை அந்த இருட்டுல தெரியாம இந்த அந்தனரை வந்து மிதிச்சிருச்சு. அவர் அந்த குதிரை வேகமா ஓடி வர்ற குதிரை மிதிச்சா என்ன ஆவாங்க, செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இந்த அந்தனர் வந்து குதிரை மிதிச்சு செத்து போயிட்டாரு. அதனால அவருக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருச்சு.
தெரியாம பண்ண ராஜாக்கு தோஷம் வரலாமா ஆண்டி?
தெரியாம தான் அவர் பண்ணாரு, ஆனாலும் அவர் பண்ணினது வந்து தப்பு தானே, அதனால அவருக்கு வந்து அந்த தோஷம் வந்து சேர்ந்துச்சு. அந்தனர் இறந்து போனதும் ராஜாக்கு ரொம்ப கவலையாயிடுது. அச்சோ, தெரியாம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ராஜாக்கு ரொம்ப கவலையாயிடுது. அவர் அரண்மனைக்கு திரும்பினதும் நடந்த தப்புக்காக மனசு ரொம்ப வருத்தப்படுறாரு. வேதம் நிறைய வேதமெல்லாம் நிறைய படிச்ச மறையோர்களை கூப்பிட்டு, சான்றோர்களே, நான் இந்த மாதிரி வேட்டையாடிட்டு திரும்புற வழியில என் குதிரை ஒரு அந்தனரை மிதிச்சிருச்சு, அவரு அங்கேயே இறந்துட்டாரு. அந்த பாவம் இப்போ என்ன பிரம்மஹத்தி தோஷமா பிடிச்சிருக்கு, இந்த பாவத்துல இருந்து நான் விடுபடுறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அவங்க எல்லாம் கூடி ஆலோசனை பண்ணிட்டு ராஜாட்ட சொன்னாங்களாமா, அரசே, நீங்க மதுரை சோமசுந்தர பெருமானை வந்து 1008 முறை பலம் வந்து 10 நாள் விரதம் இருங்க, அப்படி செஞ்சீங்கன்னா உங்களை இந்த பிரம்மஹத்தி தோஷம் விட்டு விலகிடும் அப்படின்னு சொன்னாங்களாமா. இந்த மறையவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் சொன்னதை கேட்டு ராஜாவும் மதுரைக்கு போறாரு. அங்க அவர் சொன்ன மாதிரியே 1008 முறை வலம் வராரு. வலம் வந்து விரதமும் இருக்காரு. இவர் வலம் வந்து விரதம் இருக்கவும் பெருமானுக்கு ரொம்ப பிடித்த பக்தர் இல்லையா இவரு, அதனால உடனே சிவபெருமான் வந்து அசரீரியா, அதாவது வாய்ஸ்ல வந்து உருவம் காமிக்காம வெறும்னு குரல் மட்டும் கேக்குது, அசரீரியா அவர் வந்து சொல்றாரு, வரகுணனே, என்ன ஒரு அடி பிரதட்சணம் பண்ணாலும் அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும், நீயோ 1008 முறை வலம் வந்து என்ன வழிபட்டிருக்க, இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஆனா நீ பண்ணின தவறுக்கான தண்டனை உனக்கு உண்டு, அந்த தீவினை வந்து அந்த வினைப்பயன் கழிஞ்சாதான் கழியணும், அதன் அதுகிட்ட இருந்து நீ வந்து தப்பிக்க முடியாது, அந்த தீவினை கழியறது சுலபமாகும், ஆனா அந்த தீவினை கழியறது எப்ப கழியும்னா இன்னும் கொஞ்ச நாள்ல சோழ மன்னன் உன்கிட்ட போர் செய்யறதுக்கு வருவான், அதுக்கப்புறம் அவனை நீ வந்து போர்ல ஜெயிச்சிருவ, நீ அவனை விரட்டி விட்டுருவ, அதற்கான அருளை வந்து நான் உனக்கு தரேன், ஆனா நீ அங்க அவனை போர் செஞ்சு விரட்டினதுக்கு அப்புறம் நீ திருவடைமருதூருக்கு வா, அப்போ இந்த பிரம்மஹத்தி தோஷத்துல இருந்து நான் உன்னை விடுப்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராமா. அதாவது இவ்வளோ பெரிய பக்தனுக்கும் அவன் பண்ண தப்புக்கான தண்டனை உண்டு அப்படின்னு பெருமான் வந்து உணர்த்துறாரு. சரியா, சொன்ன மாதிரியே கொஞ்ச நாள்ல சோழ மன்னன் வந்து பாண்டிய நாட்டின் மேல படையெடுத்து வரான். அவனை வந்து வரகுணன் போர்ல வந்து ரொம்ப ஈஸியா வென்று துரத்தி விட்டுடுறான், ஏன்னா இறைவன் அருள் இருக்கு இல்லையா, அதனால வென்று துரத்தி விட்டுறான். அதுக்கப்புறம் வரகுண பாண்டியன் வந்து திருவிடைமருதூருக்கு போறான். அங்க இறைவன் அருளால பிரம்மஹத்தி தோஷம் வந்து அவருக்கு விலகுது. இப்போ இதன் மூலமா உங்களுக்கு என்ன தெரியுது,
நம்ம எவ்வளவு நல்லது பண்ணாலும் ஒரு தப்பு பண்ணாலும் அதோட தீவினை நம்மள சேரும்.
இப்போ நம்ம நல்லது பண்ணேன், நான் வந்து நிறைய சாமி கும்பிட்டேன், அதனால நான் பண்ற தப்புக்கெல்லாம் எனக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. தப்பு பண்ணா அதுக்கான தண்டனை கிடைக்கும். எதுக்கு நமக்கு தண்டனை தராரு இறைவன், நம்ம மேல ஏதாவது கோபமா ஏதாவது துவேஷமா, அது இல்லை, நம்மள திருத்தணும், திருத்தி நல்வழி கொண்டு வர்றதுக்காக, நம்மளுடைய வினைய களைய வைக்கிறதுக்காக தண்டனை வந்து கொடுக்கறாரு. புரிஞ்சுதா?
புரிஞ்சுதா?